தருணாதித்தன் எழுதிய ஒரு சிறு கதை. கதையின் பெயர் செந்திலின் சங்கீதம். வாழ்வின் திருப்பு முனைகள் எதிர்பாராத தருணங்களில் அமையும். செந்திலுக்கு ஒரு டிசம்பர் சனிக்கிழமை அன்று கடல் காற்றுடன் மனோகரமான மாலை நேரத்தில் ஹோட்டல் மாரிஸில் அமைந்தது. அம்மாவுக்கு திடீரென்று அன்று மியூசிக் அகாடமியில் சுதா ரகுநாதன் கச்சேரி கேட்க வேண்டும் என்ற ஆசை. சென்ற வாரம்தான் சுதா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் நடுவராக வந்து சின்னஞ்சிறு கிளியே என்று அருமையாக பாடியபோது வந்த எண்ணம். இரவு திரும்பி வர நேரமாகும் என்று துணைக்கு வர சொல்லி செந்திலை கெஞ்சினால், கச்சேரியில் மொபைல் ஃபோனில் விளையாடலாம், சாட் செய்யலாம் என்ற ஒப்பந்தத்துக்கு பிறகு சம்மதித்தான். இசை விழாவில் வெளியூர் நாடுகளிலிருந்தெல்லாம் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து காலை 4 மணிக்கு டிக்கெட்டுக்கு வரிசையில் நிற்கும் சென்னை மாநகரில் மாலை 6 மணிக்கு போனால் வெளியே ஹாலில் டிவி டிக்கெட் கூட கிடைக்கவில்லை. டிக்கெட் கிடைக்காத இன்னொருவர், இங்கே தான் பக்கத்தில் ஹோட்டல் மாரிஸில் இன்னைக்கு ராஜேஷ் வைத்யா வீணை என்றபோது, சரி பார்க்கலாம் என்று அங்கே சென்றார்கள். கூட்டம்தான், இருந்தாலும் இடம் கிடைத்தது. ராஜேஷ் வைத்யா அசத்தலாக வீணை வாசிப்பதை அன்று தான் முதன் முதலாக கவனித்தான். அவர் வாசித்த சங்கீதம் தலைமுடி நெற்றியில் புரள ஒரு பக்கமாக சாய்ந்து கொண்டு ஸ்டைலாக, அவ்வப்போது பெரிய புன்னகை, கைத்தட்டல்களை பணிவாக பெற்றுக்கொண்டு வாசித்த விதம் எல்லாமே செந்திலுக்கு மிகவும் பிடித்தது. கச்சேரி முடியும் வரை மொபைலை எடுக்கவே இல்லை. அன்றைய நிகழ்ச்சி முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் அக்கா செல்வியிடம்தான் முதலில் சொன்னான், அக்கா எனக்கு வீணை வாசிக்கணும்னு. செல்வி மூக்கு நுனியில் கண்ணாடியை தள்ளிக்கொண்டு, என்ன வாசிக்கணும்? போடா, நீ ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு. எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர் கேம், மொபைல் ஃபோன், நீ எப்போ தான் உருப்பிடுவியோ? செந்திலுக்கு அவள் முகம் அப்போது ஆந்தை மாதிரி தோன்றியது. அதுவும் கண்ணாடி அணிந்த ஆந்தை. செந்தில் காலை எழுந்தவுடன் அம்மா சமையல் அறையில் பாலை காய்ச்சி கொண்டிருந்த போது உள்ளே நுழைந்து தண்ணீர் குடித்தபடி முகத்தை பார்த்தான். அம்மா, நான் ராஜேஷ் வைத்யா மாதிரி வீணை வாசிக்கணும் என்றான். அம்மா அடுப்பை சின்னதாக வைத்துவிட்டு திரும்பி பார்த்தாள். செந்திலின் முகம் தீவிரமாக இருந்தது. அவள் வேறு எதுவும் சொல்வதற்குள், அம்மா நான் தினமும் ப்ராக்டிஸ் செய்வேன், ப்ராமிஸ். அம்மாவின் புன்னகை விரிந்தது. இதுவும் ஃபுட்பால், செஸ், கராத்தே மாதிரி ஆரம்பித்து 2 மாதத்தில் விடமாட்டியே? இல்லைம்மா, நான் ராஜேஷ் வைத்யா மாதிரியே வாசிப்பேன். சூப்பர் சிங்கரில் என்னை நடுமேடையில் வச்சு கலர் லைட்டெல்லாம் போட்டு மேலே ஷவர் கொட்டுவாங்க. நீ ஆடியன்ஸில் உட்காந்து கண்ணை தொடச்சுப்பேன். செந்தில் தரையில் அமர்ந்து ஒரு பக்கம் தலை சாய்த்து புன்னகையுடன் கண்களை மூடிக்கொண்டு தீவிரமாக வாசிப்பது போல செய்தான். செந்தில் கண்ணு, நீ இப்படி தானாக வந்து சொல்வதே போதும்டா என்று கட்டி கொண்டாள். அம்மா வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதி வகுப்பில் பக்கத்திலேயே வீணை டீச்சர் இருக்கிறார்களா என்று விசாரித்தாள். விஜி, உன் பெண் செல்விக்கா என்று கேட்டாள். இல்லை விஜி, செந்திலுக்கு தான் கற்றுக்கணுமா? யாராவது நல்ல டீச்சர் இருந்தால் சொல்லேன். செந்திலுக்கா? அவனுக்கு எதுக்கு வீணை? இங்கே இளங்கோ நகர் மஞ்சுளா ஸ்டோர்ஸ் மாடியில் பீட்டர்னு ஒருத்தர் கீபோர்ட் கிளாஸ் நடத்துகிறாரு. நிறைய பசங்க வருவாங்க. ஒரே மாதத்தில் சினிமா பாட்டு வாசிக்கிறாங்க. ராஜேஷ் வைத்யா மாதிரி வாசிக்கணுமா? அவனே ஆர்வமாக சொல்கிறான். அதனால தான் வீணையெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். நான் கல்யாணத்துக்கு முன்னால் 7 வருஷம் கற்றுண்டேன். அப்புறம் எல்லாம் போச்சு. விடாமல் டச்சில் இருக்கணும். உங்கள் வீட்டில் கிளாசிக்கல் கேட்பீங்களா? குரல் சற்று ஏறியது. அவனே வந்து ஆர்வமாக சொல்கிறான். உனக்கு யாராவது தெரிஞ்சால் சொல், இல்லைன்னா விடு. விஜி, இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் மீனாட்சி மாமின்னு இருக்காங்க. வீட்டு வாசலில் பெரிய வாத மரம் இருக்குமே, அந்த வீடு தான். அவங்களுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு. சின்ன பசங்களுக்கு சொல்லித்தருவாங்களான்னு தெரியல. கேட்டு பாரு வேணா. செந்திலுக்கு அப்பா ஞாயிற்றுக்கிழமை வரும் வரை பொறுமை இல்லை. அம்மா தான் அவனை அழைத்து கொண்டு போக வேண்டியதாயிற்று. இரும்பு கேட்டின் கிரீச்சுக்கு வாசல் வராண்டா பிரம்பு நாற்காலியில் அழுக்கு வேட்டியில் இருந்தவர் நியூஸ் பேப்பருக்கு பின் இருந்து எட்டி பார்த்தார். வழுக்கை தலையும் பெரிய சோடா புட்டி கண்ணாடியுமாக நெற்றியை சுருக்கி கண்களாலேயே, யாரு என்றார். இங்கே மீனாட்சின்னு வீணை சொல்லித்தராங்களாமே, அவங்கள பார்க்கணும். மீனாட்சி, யாரோ வந்திருக்கா பாரு. மறுபடியும் நியூஸ் பேப்பரில் மூழ்கினார். ஈரக்கையை துடைத்து கொண்டு மீனாட்சி மாமி வந்தார். சற்று உயரம், நெற்றியில் குங்குமப்பொட்டுடன் பெரிய புன்னகை, அழகாக நரைத்த தலை, முகம் அசையும் போது வைரத்தோடு மின்னியது. காட்டன் சேலை நளினமாக இருந்தது. எல்லாம் விவரமாக கேட்டுக்கொண்டார். செந்திலிடமே நேராக பேசினார். இதோ பருப்பா செந்தில், இந்த வாத்தியம் அவ்வளோ சுலபமல்ல, சிரத்தையாக கற்றுக்கணும், தினமும் வாசிக்கணும், நிறைய பாடுபடணும். டிவியில் வாசிக்கிற அளவு வர வருஷக்கணக்காகும், அதுக்கு பொறுமை வேணும். செந்தில் ஒரு பாய் மேல் வைக்கப்பட்டிருந்த வீணையையே பார்த்து கொண்டிருந்தான். அம்மா, இல்லை, செந்தில் ஒன்று முடிவு செஞ்சால் அவ்வளவு தான், முழு கவனமாக செய்வான், ரொம்ப ஆசைப்படுறான், நீங்கள் தான் மாட்டேன்னு சொல்லாமல் ஒத்துக்கணும். அதற்குள் செந்தில் வீணையின் அருகே போய் தந்திகளை சுண்டினான். அந்த ஓசை அவனை மயக்கியது. தன்னை மறந்து இன்னும் மீட்டினான். மீனாட்சி மாமி ஒரு கணம் தயங்கினார். இவ்வளவு ஆர்வமாக குழந்தை கற்றுக்க ஆசைப்படும்போது மாட்டேன்னு சொல்ல முடியல. கேலண்டரை எடுத்து பார்த்துவிட்டு, வெள்ளிக்கிழமை நல்ல நாள், சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வாங்க, ஆரம்பிக்கலாம். இப்படியாக செந்தலின் சங்கீத பாடம் ஆரம்பித்தது. முதல் நாளே அவன் தந்தியை மீட்டி புள்ளி வைத்த மெட்டுகளில் விரலை சரியாக பதித்து சரளி வரிசைக்கு வந்து விட்டான். வீட்டில் வாசிக்க என்று தன்னுடைய வீணைகளில் ஒன்றை கொடுத்து அனுப்பினாள். அது என்ன வேகம், விட்டகுறை தொட்டகுறை என்று மீனாட்சி மாமி ஒரே மாதத்தில் சொல்லிவிட்டாள். முன்பெல்லாம் செந்தில் மாலை வீட்டுக்கு வந்தவுடன் விளையாட போய்விடுவான். பிறகு கம்ப்யூட்டரில் கேம், சற்று நேரம் வாட்ஸ்அப், பிறகு இரவு சாப்பாடு ஆன பிறகு டிவி பார்த்து கொண்டே ஹோம்ஒர்க். இப்போது எல்லாம் மாறிவிட்டது. வந்தவுடன் நேரே வீணைத்தான். செல்வி பொறுக்க முடியாமல், இது என்ன டோயிங் டோயிங், எப்போ பார்த்தாலும் எனக்கு படிக்கவே முடியலை என்றாள். மாடியில் ஒரு தனி அறை இருந்தது. பழைய சாமான்கள் புத்தகங்கள் எல்லாம் அடைத்து எப்போதாவது இன்னும் ஏதாவது நிரப்ப மட்டும் திறக்கப்படும். அம்மா தான் அந்த அறையை சற்று ஒழித்து தூசு எல்லாம் தட்டி வீணை வைத்து கொண்டு தரையில் உட்காரும்படி இடம் செய்து கொடுத்தாள். ஜன்னல் கதவை திறந்து வைக்காதே, பூனை உள்ளே வந்துடும் என்ற எச்சரிக்கையுடன். செந்தில் மாலை வந்தவுடன் மாடிக்கு போய்விடுவான். குறைந்தது 2 மணி நேரம் அறைக்கதவை மூடிக்கொண்டு வாசிப்பு. ஆரம்பத்தில் செல்வி அவன் என்ன செய்கிறான் என்று அவ்வப்போது வந்து எட்டி பார்த்தாள். பிறகு அவளுக்கும் சலித்து போய்விட்டது. நடுவில் அம்மா மீனாட்சி மாமியை ஒரு முறை கோவிலில் பார்த்தாள். தானே விரைந்து வந்து, என்ன உங்கள் பையன் அசுர சாதகம், விறுவிறுன்னு மேலே போயிட்டுருக்கான், நீங்கள் அவன் வாழ்ச்சி கேட்டிங்களா? நீங்கள் நல்லா சொல்லி கொடுக்குறீங்கன்னு தினமும் சொல்லுவான், நாளைக்கே கேட்குறேன். 3 மாதத்தில் செந்தில் ஆரம்ப பாட வரிசைகளை முடித்து விட்டான். மீனாட்சி மாமி ஒரு நல்ல நாளில் ஸ்ரீ கணநாத என்று முதல் கீதம் ஆரம்பித்தார். விரைவில் செந்தில் மோகன ராகத்தில் அமைந்த வரவினாவுக்கு வந்துவிட்டான். அதுவரை ஒரே ராகத்தில் வாசித்து வந்துவிட்டு இந்த கீதம் மாறுதலாக மிக அழகாக தோன்றியது. தொடக்கத்தில் எளிதாக இருந்தது. ஆனால் ஒரு வரியில் தாவுவது போல மேலே போகும் இடம் வரவில்லை. பலமுறை முயன்ற பிறகும் கை தடுக்கியது. ஆரம்பத்திலிருந்து ஒரு நாள் கூட இந்த மாதிரி ஆனதில்லை. செந்திலுக்கு கோபம் வந்தது. மீனாட்சி மாமி தான், நான் முதல்லையே சொன்னனே, பொறுமை வேணும், வீட்டுக்கு போய் 100 தரம் வாசி, தானாக வரும் என்றார். செந்தில், 100 தரமா என்றான் ஆச்சரியமாக. ஆமாம், 10 தரம் வாசிச்சா சரியாக வர மாதிரி இருக்கும், அடுத்த நாள் தடுக்கும், தப்பே வரக்கூடாதுன்னா அதுக்கு 100 தரம் வாசிக்கணும் என்று சாதாரணமாக சொன்னார். வீட்டுக்கு வந்ததும் மாடிக்கு போய் வாசிக்க ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் அந்த இடம் தடுக்கியது. போக போக சரியாக வந்த மாதிரி இருந்தது. ஆனாலும் அவனுடைய குரு வாசிப்பது மாதிரி வரவில்லை. அன்று இரவு சாப்பாட்டுக்கு பிறகு டிவிக்கு போகவில்லை, தொடர்ந்தான். வரவீணா, மிருதுபாணி, மறுபடி அந்த 8 வரிகளை வாசித்து கொண்டே இருந்தான். கை விரல்களில் தந்தி அழுத்தி கோடு விழுந்தது. எத்தனை நேரம் போனதோ, அம்மா வந்து கதவை தட்டி, என்னடா ஹோம்ஒர்க் செய்யலை, இதையே வச்சுட்டு உட்காந்துட்ட, தூங்க போகலை? இல்லைம்மா, தப்பு இல்லாமல் வாசிக்கணும்னா 100 தரம் வாசிக்கணும்னு சொன்னாங்க. நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வாசிட்டு தூங்குறேன், நாளைக்கு லீவு தானே, நான் இப்போ வாசிக்கிறேன், கேட்குறீங்களா? பிறகு கேட்குறேன்டா கண்ணு, நாளைக்கு உங்கள் மாமா ஊர்லேருந்து வராரு, நேரத்துக்கு எழுந்திருக்கணும். நீயும் தான் சோம்பேறி மாதிரி தூங்கிட்டு இருக்காத, சீக்கிரமாக முடிச்சுட்டு படுத்துக்க. செந்தில் தொடர்ந்தான். அந்த எளிய இசையை திரும்ப திரும்ப வாசிப்பதில் தானே ஆழ்ந்தான். எத்தனை முறை வாசித்தான் என்று அவனுக்கே தெரியாது. காலையில் அம்மா தான் வந்து தட்டி எழுப்பினாள். என்ன செந்தில், இங்கே தூங்கிட்ட, ராத்திரி படுக்க போகலையா? அவன் வீணை மேலேயே சாய்ந்து தூங்கி போயிருந்தான். திடுக்கிட்டு எழுந்தவன் வீணையை பார்த்தான் உற்சாகத்துடன். அம்மா, நான் 100 தடவைக்கு மேலேயே வாசிட்டேன், இப்போ நல்லா வாசிக்க வருது, கேட்குறீங்களா? முதல்ல பல்ல விளக்கிட்டு கீழே வா, அண்ணா வந்துடுவார். உங்கள் அப்பா வேற டூர் போயிருக்காரு, இன்னும் பலகாரம் செய்யணும். அம்மா அவசரமாக சமையலுக்கு நகர்ந்தால், மாமா வந்தால் விருந்து தான். அம்மாவுக்கு நிறைய வேலை இருந்தது. செந்தில் ஒரு முறை வாசித்து பார்த்தான். அவனுக்கே அருமையாக வந்திருப்பதாக தோன்றியது. அதற்குள் அம்மா மறுபடியும் கூப்பிட்டால் மனமில்லாமல் செந்தில் இறங்கி போனான். மாமா ஆட்டோவில் வந்து இறங்கினார். வரும்போதே, என்ன செந்தில், இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் போகலாமா? வழக்கமாக உற்சாகமாக கிளம்பி விடுவான், இன்று அப்படி தோன்றவில்லை. தப்பாமல் வாசிக்க வந்துவிட்டதா என்று சந்தேகம். இல்லை மாமா, எனக்கு வேலை இருக்குது என்று தயங்கினான். ஆமாம், பெரிய வேலை, சாயங்காலம் அப்படியே பீட்சா, என்ன சொல்கிற? அதற்குள் அம்மா, அண்ணா செந்தில் இப்போ வீணை கற்றுக்கிறான், அவன் வாசித்து நீங்கள் கேட்கணும். மாமா, இது என்னடா புதுசாக இருக்குது, கீபோர்டு ஏதாவது கற்றுக்கல, வீணையா என்றார். மாமா, நான் வாசிச்சு காமிக்கட்டுமா? நான் ஒரு பாட்டு 100 தரம் வாசித்து ப்ராக்டிஸ் செஞ்சுருக்கேன். மாமா சந்தேகமாக பார்த்தார். அம்மா உடனே, அவர் சாப்பிட்டுட்டோம், அப்புறம் பார்க்கலாம் என்றாள். கேசரி, வடை, தோசை எல்லாம் சாப்பிட்டு விட்டு காஃபியும் ஆன பிறகு மாமா நியூஸ் பேப்பரை எடுத்தார். செந்தில் பக்கத்திலேயே காத்திருந்தான். மாமா, இப்போ வாசிக்கட்டுமா? ராத்திரியெல்லாம் ரயிலில் சரியாக தூங்கலப்பா, ஒரு 10 நிமிஷம் இப்படியே படுத்துட்டு வரட்டுமா? மாமா கட்டிலுக்கு போய்விட்டார். செந்தில் மொபைலில் ஆழ்ந்திருந்த செல்வியிடம் போனான். அக்கா, நான் ஒரு பாட்டை நல்லா வாசிக்க கற்றுக்கிட்டு இருக்கேன், மாடிக்கு வரியா, வாசிக்கிறேன். போடா, நீயும் டொயிங் டொயிங்கும், நான் இங்கே சாட்டில் இருக்கேன். சமையல் அறையை எட்டி பார்த்தான். அம்மா அடுப்பில் ஏதோ கிளறிக்கொண்டே பக்கத்தில் மிக்சியில் அரைத்து கொண்டிருந்தாள். அம்மா, நீயாவது வந்து கேளுமா, எனக்கு அந்த பாட்டு நல்லா வாசிக்க வருது. ஏண்டா, உனக்கு நேரம் காலமே இல்லையா? பார்த்தா தெரியல, நானே இங்கே தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேன், அவள் மகாராணி மொபைலை கீழே வைக்க மாட்டா. இந்த தேங்காயை உடைச்சிட்டு வா. தேங்காயை உடைத்து கொடுத்து விட்டு செந்தில் அறைக்கு வந்து மாமாவை பார்த்தான். மெல்லிய குரட்டையுடன் அவர் தளர்ந்திருந்தார். செந்தில் ஒரு முடிவுடன் மாடிக்கு போனான். அறை கதவை மூடினான். காலை வெயில் சற்று அதிகம், காற்றுக்கு ஒரு ஜன்னலை மட்டும் திறந்தான். வீணையை எடுத்து வைத்து கொண்டு வாசிக்க ஆரம்பித்தான். பாட்டு சரளமாக எழும்பியது. ஒரு நிமிடம் கூட ஆகியிருக்காது, ஜன்னலில் மியாவு என்று சத்தம். வழக்கமாக வரும் தேன் நிற பூனைத்தான். செந்தில் வாசிப்பதை நிறுத்தினான். ஹை பிசி, வா வா, எனக்கு வரவீனை நல்லா வாசிக்க வந்துடுச்சு, கேட்குறியா? மியாவ் என்று அரை குரல் கொடுத்து அந்த பூனை உள்ளே குதித்தது. வாளை உயர்த்தி முதுகை வளைத்து ஒரு தரம் சுற்றி வந்து அவன் மடியில் சுகமாய் படுத்து கொண்டது. செந்தில் கண்களை மூடி வாசிக்க ஆரம்பித்தான். ஆனந்தமான சங்கீதம் உலகை சூழ்ந்தது. தருணாதித்தன் எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் செந்திலின் சங்கீதம்.